ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 15, புருஷோத்தம யோகம், பதம் 10. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உத்க்ரமந்தம் ஸ்திதம் வாபி முஞ்சானம் வாகுணான்விதம் விமூதனானு பஷ்யந்தே ஞான சக்ஷுஷாம். உத்க்ரமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாகுணான்விதம் விமூதனானு பஷ்யந்தே ஞான சக்ஷிஷா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். முட்டாள்கள் உயிர்வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகின்றான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தின் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவையனைத்தையும் காண முடியும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேச தாரணம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 15, புருஷோத்தம யோகம், பதம் 10 இருக்கும். அதாவது இந்த பகவான் இந்த பதத்தில் தெளிவாக ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். அப்படி பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது இரண்டு மனிதர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு, இரண்டு நபர்களுக்கு ஒரே மாதிரியான பிரச்சனை வருகிறது அப்படின்னா, ஒருத்தருக்கு பிரச்சனைக்கான காரணம் தெரிகிறது, மற்றொரு மனிதனுக்கு பிரச்சனைக்கான காரணம் தெரியவில்லை அப்படின்னா, யார் அதிகப்படியான பதற்றம் ஏற்படும் யாருக்கு அப்படின்னா, யார் ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது, இதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லையோ, அப்பொழுது அவன் அதிகப்படியான பதற்றத்தை அனுபவிப்பான். ஆனால் யார் ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம் தெரிகிறதோ அவன் வந்து பதறமாட்டான். அதுபோல பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், யார் ஒருவருடைய கண்களால் கண்களை ஞானம் அப்படிங்கிறது அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றதோ அவனுக்கு இவை அனைத்தையும் புரியும். எது அனைத்தையும் அப்படின்னா, ஏன் நான் இந்த சரீரத்தில் இருக்கின்றேன், வசிக்கின்றேன், இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா எவ்வாறு வெளியே செல்கின்றது, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா சென்றவுடன் என்ன ஆகும், எந்த மாதிரியான சரீரத்தை எடுத்துக்கொள்ளும், எந்த விதமாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி புரிந்து கொள்ள இயலாது. யாரால? யார் ஒருத்தருக்கு ஞானம் இல்லையோ, பகவத் ஞானம் இல்லையோ, அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து 10 பட்டம் படிச்சிருக்கார்களோ அவர்கள் தான் வந்து ஞானிகள், அவர்களுக்கு தான் வந்து அறிவு இருக்கின்றது அப்படின்னு நம்ம சாதாரணமாக குறிப்பிடுவோம். ஆனால் பகவானை பொறுத்தவரையில் நம்ம 10 பட்டம் படிச்சிருக்கலாம், 20 பட்டம் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் வந்து ஞானமாக கருதப்படுவது இல்லை. யார் ஒருத்தர் இதை புரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் வந்து ஞானிகள் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால் வந்து இந்த ஞானத்தை பகவத்கீதையிலிருந்து ஒரு மனிதன் வந்து முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்ததே ஞானம் ஞானின தத்துவ தரிசனகம். ஒவ்வொரு மனிதனும், இந்த ஜட உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்வாளிகளுமே பகவத்கீதையை தெளிவாக ஒரு ஆன்மீக குருவினிடம் இருந்து, சரியான முறையான ஆன்மீக குருவிடம் இருந்து நாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது, நம் வாழ்க்கையில் எந்த விதமான பதற்றங்களும் ஏற்படுவது கிடையவே கிடையாது. யார் ஒரு மனிதன் இந்த பகவத்கீதையை ஞானத்தை புரிந்து கொள்கின்றானோ அவன் மங்களத்தை அடைகின்றான், அவன் புண்ணியவானாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த ஞானத்தை ஒருவன் பெறும் பொழுது அவன் வாழ்க்கையில் பிரகாசம் அடைகின்றான். எப்படி சூரியன் வந்தால் உலகத்தை பிரகாசப்படுத்துகிறதோ அதுபோல பகவத்கீதை என்ற ஞானம் ஒரு மனிதனை பிரகாசப்படுத்தும். அதுக்கப்புறம் அவன் எந்த விதமான துன்பங்களும் அடைய மாட்டான். துன்பங்களையும் அடைய மாட்டான் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும் வரை துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு மழை பெய்யுது அப்படின்னா வந்து நம்ம மேலே தண்ணி பட்டு தான் ஆகும். ஆனால் நம்ம எப்போ குடை எடுத்துக்கொள்கின்றோமோ அப்போ என்ன பண்ணாது அப்படின்னா மழை நம்மளெல்லாம் மேலே பொழியாது. அதுபோல் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் வரை பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம பகவத் பக்தியை செய்யும் பொழுது, பகவத்கீதை என்ற ஞானத்தை பெறும் பொழுது, பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான சக்தியும், அதிலிருந்து வந்து இன்ப துன்பங்களிலிருந்து சமமாக இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுவதைப் போல, ஒரு ஆத்மாவால் சமநிலையுடன் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்கின்றோம். இல்லை அப்படின்னா வந்து இந்த ஆத்மா இதெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா ஒரு மனிதன் பலவிதமான துன்பத்தை அடைகின்றான், இல்லை என்றால் இன்பத்தை அடைகின்றான். அவனுக்கு கர்மத்தின் அடிப்படையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அடைகின்றான் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதனால் பகவத்கீதை அப்படிங்கிறது ஏதோ பொழுதுபோக்குக்காக படிப்பது கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார், யார் ஒரு மனிதன் இந்த பகவத்கீதையை மற்ற மனிதர்களுக்கு வழங்குகின்றார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது பகவானுக்கு பெரிய பெரிய கோயில் கட்ட வேண்டும், பணம் இருந்தால் கட்டலாம், யாரும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. இருந்த பொழுதிலும் வந்து பெரிய பெரிய கோயில் கட்ட வேண்டும், பந்த் இதை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டும் என்று பகவான் யாரிடமும் கேட்பது கிடையவே கிடையாது. என்ன முக்கியமாக பகவான் கேட்கின்றார் அப்படின்னா, இந்த ஞானத்தை மற்ற மனிதர்களுக்கு வழங்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆத்மாக்கள் வந்து பலவிதமான துன்பத்தை அடைகின்றார்கள். அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா வந்து இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதாவது ஒருத்தன் பசிக்குது அப்படின்னு சொல்கிறான்னா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது வந்து முக்கியம். இருந்தாலும் வந்து நம்ம சாப்பாடு போட்டு அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழித்து திரும்ப பசிக்கும், அவன் திரும்ப வருவான். அப்போ திரும்ப நம்ம சாப்பாடு போடணும். எவ்வளோ நாளைக்கு நம்மளால் சாப்பாடு போட முடியும், போட முடியுமா, வருஷம் ஃபுல்லாக போட முடியுமா நம்மளால், அப்படின்னா போடவே முடியாது. அப்போ அதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு வேலையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அவனே சம்பாரித்து அவனே சாப்பிட்டுக்குவான். ஆனால் இந்த கலியுகத்தில் இருக்கிற முட்டாள் மனிதர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா 11வது நாள் நம்ம என்ன பண்ணுவான், சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், இவன் சரியான முட்டாளியா, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவன் நம்மளை திட்டுவான். அதனால் வந்து இந்த கலியுகத்தில் இருக்கின்ற துன்பங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து விட வேண்டும். எதுக்கு நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், ஞானத்தை பெறுவதற்கு. பௌதிக ஞானம் அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஞானம் பெறும் பொழுது அவன் வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி பெறுகின்றான். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதர்களும் வந்து சந்தோஷம் அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படின்னு பலவிதமான யுத்திகளை கையாளுகின்றனர். இதை செய்தால் வந்து உலகத்தில் சந்தோஷம் ஏற்படும், இதை செய்தால் சந்தோஷம் ஏற்படும், இதை செய்தால் சந்தோஷம் ஏற்படும் அப்படின்ட்டு மனிதர்கள் பலவிதமான வந்து யுத்திகளை கையாளுகின்றனர். ஆனால் எதை செய்தாலும் வந்து சந்தோஷம் நீடிக்காது. எப்போ ஒரு மனிதன் ஆன்மீக விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்கின்றானோ, எப்பொழுது பகவத்கீதை போன்ற ஞானம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றதோ, அப்போதான் அவன் வந்து நிலை தடுமாறாமல் இருப்பான். இல்லை என்றால் வந்து கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சிறிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அவன் உலகமே கவுந்து விட்டதை போலதான் இருப்பான். யாரோ ஒரு மலையை தூக்கி நம் தலையில் போட்டதை போலதான் இருப்பான். உலகத்திலே வந்து இருக்கிறதே வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன், அவன்கிட்ட தான் அதிகப்படியான பணங்கள் கூட இருக்கலாம். இல்லை என்றால் அவனிடம் எல்லாமே இருக்கலாம். இருந்த பொழுதிலும் அவனால் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் வந்து இந்த ஞானத்தை ஒவ்வொரு மனிதர்களும், அதாவது குறிப்பாக யாரெல்லாம் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் புண்ணியவான்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுகின்றன. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா, இந்தியர்கள் எல்லோருமே வந்து அமெரிக்கன் சிட்டிசன் வாங்க எல்லோரும் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் வந்து அதாவது அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கத்தை வந்து கீழே புதைச்சி வச்சுருவாங்க. அப்போ கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க எல்லோரும். அப்புறமேலு எப்படி நம்ம வீட்டிலே தங்கம் இருந்தாலும் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாமல் நிலை தடுமாறுகிறோமோ, அதுபோல் நம்மளுடைய நாட்டினுடைய பெருமைகள் தெரியாமல் மக்கள் அமெரிக்காவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் விளக்குகின்றன, யாரெல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் மிகவும் புண்ணியவான்கள் என்று கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமல் ஒரு மனிதன் ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கொள்கின்றான், என்ன பண்ணுகின்றான், கோயிலுக்கு போகின்றான். அதுபோல் மேலை நாடுகளுக்கு நம்ம சென்றோம் அப்படின்னா அங்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது கிடையவே கிடையாது. அதனால் வந்து ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுகின்றன, யாரெல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் முறையான ஆன்மீக கல்வியை கற்று மற்ற மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும், அப்பொழுது மக்கள் அமைதியாக வாழ்வார்கள் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, யார் ஒரு மனிதனுடைய கண்கள் ஞானத்தால் அலங்கரிக்கப்படுகின்றதோ அவனுக்கு அனைத்தையும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். யாரொருவன் அஞ்ஞானத்தில் இருக்கின்றானோ அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை பற்றி பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.